புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உலக பெருமூளைவாத தினமான இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் நாமக்கல் நரம்பியல் மற்றும் மன ஆரோக்கிய மையத்தின் நரம்பியல் நிபுணர் மற்றும் ஆலோசகரான டாக்டர் கே எஸ் ராஜா அவர்கள் பெருமூளை வாதம் பற்றிய அறிகுறிகளும் அதன் சிகிச்சை முறைகளையும் பற்றி பல தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா உங்களை நேர்காணல் எடுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை அன்போடு வரவேற்கிறோம். உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம். இன்னைக்கு உலக பெருமூளை வாத தினத்துல உங்களை சிறப்பு விருந்தினரா நேர்காணல் எடுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்மளுடைய புதுகை பண்பலை நேர்களுக்காக செஞ்சுக்கோங்க சார்.
நமது புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். நான் மருத்துவர் கே எஸ் ராஜா, மூளை நரம்பியல் சிறப்பு மருத்துவர். நான் நாமக்கல்லில் மூளை நரம்பியல் சிறப்பு மருத்துவராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். இன்று அக்டோபர் 6ஆம் தேதியானது உலகம் முழுவதும் உலக பெருமூளை வாத தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. உலக பெருமூளை வாத தினமானது ஆங்கிலத்தில் வேர்ல்டு செரிபிரல் பால்சி டே என்று அழைப்பார்கள். உலக அளவில் சுமார் 1.7 கோடி மக்கள் இந்த பெருமூளை வாதத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவில் பிறக்கும் 1000 குழந்தைகளில் 3 குழந்தைகள் இந்த பெருமூளை வாதத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளது. பெருமூளை வாதத்தை பற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
ஐயா, இப்ப பெருமூளை வாதம் அப்படின்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
பெருமூளை வாதம்ங்கிறது என்னன்னா, ஒரு நபருடைய அறிவு திறனோ பேச்சோ கைகால் அசைவுகள் அல்லது நடை ஆகியவற்றை பாதிக்கும் ஒரு குறைபாடாகும். இது பெரும்பாலும் கர்ப்ப காலத்திலோ அல்லது குழந்தை பிறந்த சிறிது நேரத்திலோ வளரும் குழந்தையின் மூளையில் ஏற்படும் பாதிப்பினால் இந்த வியாதியானது வருகிறது. பாதிப்பின் அளவை பொறுத்து நோயின் வீரியத்தன்மை ஒவ்வொருவருக்கும் மாறுபடும். நோயின் வீரியத்தன்மை குறைவாக உள்ளவர்களுக்கு அவரவர்கள் வேலைகள் செய்த டைம் செய்து கொள்ள முடியும். ஆனால் வீரியத்தன்மை மோசமாக உள்ளவர்கள் சில டைம் படுத்த படுக்கையாக உள்ள நேரிடும்.
ஐயா, பெருமூளை வாதத்திற்கு உண்டான அறிகுறிகள் என்னங்க ஐயா?
நான் உங்க கூறியது போல இது நபரின் அறிவுத்திறன்மை மட்டும் பாதித்திருக்கலாம், அல்லது குழந்தையின் பேச்சுத்திறன்மையோ கற்றல் குறைபாடையோ பாதித்திருக்கலாம், அல்லது குழந்தையின் கைகால் அசைவுகள் நடை ஆகியவற்றை பாதிக்கலாம். கைகால் தசைகள் இறுக்கமாக இருக்கலாம், சில டைம் ஒருங்கிணைப்பு இல்லாமல் கைகால்கள் ஒருங்கிணைப்போடு இயலாமல் செயல்பட முடியாமல் இருக்கலாம், கண் பார்வை திறன் பாதித்திருக்கலாம், சிலருக்கு கூடுதலாக வலிப்பு வியாதியும் இதோடு சேர்ந்து இருக்கலாம். ஐயா,
ஐயா, இந்த பெருமூளை வாதம் எந்தெந்த காரணங்களுக்காக ஏற்படுதுங்க ஐயா?
பெருமூளை வாதமானது குழந்தை கருவில் இருக்கும் போதோ அல்லது குழந்தை பிறந்த உடனாகவோ மூளைக்கு செல்லும் ஆக்சிஜன் அளவோ இரத்த ஓட்டமோ குறைபாடு ஏற்படுவதால் ஏற்படுவதாகும். சில சமயம் குழந்தை கருவில் இருக்கும் போது தாய்க்கு ஏற்படும் தொற்று வியாதிகளான சைட்டோமெகலோவைரஸ், ஹெர்பிஸ் வைரஸ், எர்மன் தட்டம்மை போன்ற வைரஸ் தொற்றால் குழந்தையின் மூளை வளர்ச்சி திறன் பாதிக்கப்படலாம். சில நேரங்களில் மரபணுக்கள் மாற்றத்தினாலும் இந்த வியாதியானது ஏற்படலாம். பிறந்த குழந்தைகளுக்கு ஏற்படும் சில மூளை காய்ச்சல், மூளை இரத்த கசிவு, கடுமையான மஞ்சள் காமாலை தாக்கமும் சில சமயங்களில் இந்த வியாதியை ஏற்படுத்தலாம். ஐயா,
பெருமூளை வாதம் குழந்தைகளுக்கு ரொம்ப எளிதலா பரவக்கூடியதாங்க ஐயா. அதே போல தாய்க்கு இந்த பெருமூளை வாதம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல குழந்தைக்கும் அந்த நோய் பரவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா?
இது வந்து ஒரு தொற்று வியாதி அல்லங்க ஐயா. இது வந்து ஒரு குழந்தையிடம் இருந்து மற்றொரு குழந்தைகளுக்கு பரவுற வியாதி கிடையாது. நான் முன்பு சொன்னது போல குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுதோ பிறந்த உடனேயாகவோ குழந்தையின் மூளைக்கு செல்லும் ஆக்சிஜன் அளவு அல்லது இரத்தத்தின் குறைபாட்டினால் வருகின்ற வியாதி. இது ஒரு குழந்தையிலிருந்து மற்ற குழந்தைகளுக்கு பரவாது, இது ஒரு தொற்று வியாதி அல்ல. அதே போல் பெருமூளை வாதம் பாதிக்கப்பட்ட தாயிடம் இருந்தும் குழந்தைக்கு இந்த வியாதி பரவாது. ஆனால் நான் முன்பு கூறியது போல தாய்க்கு ஏற்படும் சில வைரஸ் தொற்றினால் இந்த குழந்தை வைரஸ் தொற்று ஏற்பட்டிருந்தால் அந்த தாயிடம் இருந்து பிறக்கும் குழந்தைகளுக்கு சில டமயம் மூளை வளர்ச்சி பாதித்திருக்கும் போது இந்த வியாதி தன்மை வெளிப்படலாம். ஐயா,
பெருமூளை வாதத்துல எத்தனை வகைகள் அல்லது எத்தனை உட்பிரிவுகள் இருக்குங்க ஐயா?
முக்கியமாக 4 வகையாக சொல்வார்கள். பேட்ரிக் பெருமுளைவாதம் என்று சொல்லக்கூடிய வகையானது, அதாவது 80% பெருமுளைவாதமானது இந்த வகையானது. இதனால் பாதிக்கப்பட்ட பெருமுளைவாத நோயாளிகளின் கைகால் தசைகள் மிகவும் இறுக்கமாக இருக்கும். இரண்டாவது வகையானது டிஸ்டானிக் பெருமுளைவாதம் என்று சொல்வார்கள். இது கைகால் அசைவுகள் கட்டுப்பாடின்றி இருக்கும், கைகால் கழுத்து போன்ற பகுதிகள் கிருகி கொண்டிருப்பது போல் இருக்கும். மூன்றாவது வகையானது அட்டாக்டிக் பெருமுளைவாதம் என்று சொல்வார்கள். இதில் பேஷண்ட் நடக்கும் போது ஒரு தள்ளாட்டத்துடன் நடப்பது போல இருக்கும். எப்படி ஆள்கால் எடுத்த பேஷண்ட் எப்படி தள்ளாடி நடப்பாங்களோ அதே மாதிரி இந்த அட்டாக்டிக் பெருமுளைவாதம் உள்ள குழந்தைகள் நடக்கும் போது ஒரு மாதிரி தள்ளாடி கொண்டு நடப்பதாக இருக்கும். நான்காவது வகையானது இந்த மூன்று வகையும் சேர்ந்து மிஸ் ஆகி வரவர்கள் மிக்சடு டைப் என்று சொல்வார்கள். இதில் அந்த முதல் வகை பேட்ரிக் பெருமுளைவாதம் தான் மிகவும் சிறிய வகையில் காணப்படுகின்ற பெருமுளைவாதம் ஐயா.
ஐயா, இப்பொழுது இப்ப ஒருத்தருக்கு இந்த பெருமூளைவாதம் தாக்கம் ஏற்பட்டு அதனால ஓரளவு குணமடைஞ்சிட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல மறுபடியும் அந்த பெருமூளைவாத நோய் தாக்குறதுக்கு வாய்ப்புகள் ஏதாவது இருக்காங்க ஐயா?
என்னன்னா இந்த பெருமூளைவாதம்ங்கிறது வந்து நம்ம மற்ற வியாதிகள் போல, ஒரு சளி இருமல் காய்ச்சல் போல, இந்த வியாதியை நம்ம முழுவதாக சரி பண்ண முடியாது. இப்ப நம்ம ஒரு டைஃபாய்டு வருது இல்ல ஒரு வேற ஒரு இன்ஃபெக்ஷன் வருதுன்னா நம்ம ஒரு 5 days 10 days ஆன்டிபயோட்டிக் போட்டா அந்த வியாதி சரி பண்ணிடுவாங்க. ஆனா இந்த பெருமூளை வாதங்கிறது அப்படி வந்து அதுவாறு கிடையாது. இது வந்து ஒரு மூளைக்கு ஒரு பர்மனண்டான டேமேஜ், நிரந்தரமான சிதைவு. ஆனா இந்த வியாதியின் தன்மை வந்து அதற்கு மேல ப்ராகிரஸ் ஆகாது, அதுக்கு மேல மோசம் ஆகாது. எந்த ஸ்டேஜ்ல இருக்கமோ அதே ஸ்டேஜ்ல தான் பேஷண்ட் இருப்பாங்க. ஆனால் நம்ம அதுக்கப்புறம் கொடுக்குற சிகிச்சை முறைகள் இந்த வியாதியின் தன்மையை சற்றோ இல்ல நம்ம கொடுக்கின்ற ட்ரீட்மெண்டை பொறுத்து பேஷண்டோட நிலைமை கொஞ்சம் முன்னேற்றம் வரலாம். முழுதுமாக நார்மல் ஆவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மிங்க. ரெண்டாவது, இந்த வியாதி வந்து ப்ராகிரஸ் ஆகாதுங்க. மடியும் வியாதியின் தன்மை மோசமாகி கொண்டே போகாது. இது ஆங்கிலத்தில் நான் ப்ராகிரசிவ் டிசார்டர் என்று சொல்வார்கள். அதாவது இந்த வியாதியின் தன்மை அதற்கு மேல் மோசமாகாது. நம்மளுடைய சிகிச்சை முறையை பொறுத்து இந்த வியாதியின் தன்மையை நம்ம சிறிது கொஞ்சம் சரிப்படுத்திக் கொள்ளலாம் ஐயா. மேலும் இப்போ ஒரு பெருமுளைவாதம் வந்த பேஷண்ட்டுக்கு ஃபியூச்சர்ல மறுபடியும் ஒரு மூளை பாதிப்புள்ள மாதிரி வேற ஒரு வியாதி வந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரோக் வந்தாலோ இல்ல மறுபடியும் ஒரு மூளை காய்ச்சல் வந்தாவோ, அது மாதிரி சமயத்தில் இந்த வியாதியின் தன்மை மோசமாகும்.
ஐயா, இப்ப பெருமுளைவாதம் அப்படிங்கிறது ஒரு மூளையினுடைய எந்த பகுதியை தாக்கக்கூடியதுங்க ஐயா? அல்லது மூளை முழுவதுமாவே இந்த வாதத்தினால தாக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்காங்க ஐயா?
பெருமுளை வாதம்ங்கிறது மூளையுடைய பகுதிக்கு போகும் ரத்த ஓட்டமோ அல்லது ஆக்சிஜன் குறைபாடுனால் வருவது. இது எந்த மூளையும் எந்த பகுதி வேணாலும் பாதிக்கலாம். மூளையினுடைய எந்த பகுதியை பாதிக்கிறதோ அதை பொறுத்து தான் அதனுடைய தன்மையும் வெளிப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மூளைக்கு நம்ம அந்த பேச்சுக்குரிய பகுதியில் மூளைக்கு ரத்த ஓட்டம் கம்மியாக போனால் அந்த குழந்தைக்கு முக்கியமாக பேச்சு திறமை அதிகப்படும். நம்ம கற்றலுக்குரிய பகுதிக்குரிய மூளை பாதிப்பு அதிகம் வந்தால் கற்றல் திறமை கம்மியாக இருக்கும். கையால் அசைவுக்குரிய மூளை பகுதி அதிகமாக பாதித்திருந்தால் அதற்குரிய தொந்தரவுகள் மட்டும் அந்த குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்கும். ஒருவேளை மிகவும் மோசமாக அனைத்து மூளை பகுதிக்கும் செல்லும் ரத்த ஓட்டம் பாதித்திருந்தால் அது அது போன்ற குழந்தைகள் மிகவும் அந்த குழந்தையின் நோயின் தன்மை மிக வீரியமாக இருக்கும். அது போன்ற குழந்தைகள் பெரும்பாலும் படுத்த படுக்கையாக, பேச முடியாமல், காது கேட்கறது தன்மை குறைவாக, நடக்க முடியாமல், மோசமான நிலையில் அது போன்ற குழந்தைகள் இருக்கும் ஐயா.
சார், இப்ப இந்த பெருமூளையினுடைய வாதத்தை பத்தி வரிசையை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். குழந்தைகள் தவிர பெரியவங்களுக்கும் இந்த பெருமூளை வாதம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, இல்ல குழந்தைகளை மட்டும்தான் இந்த பெருமூளை வாதம் தாக்கக்கூடிய ஒரு நோயா சார்?
இந்த செரிப்ரல் பால்சி அப்படிங்கிற அந்த பெருமூளை வாதம்ங்கிறது குழந்தைகளுக்கு வர வியாதி, அதாவது குழந்தையுடைய மூளை குழந்தையின் வயிற்றில் இருக்கும் பொழுதோ குழந்தை பிறந்த உடனேயோ மூளைக்கு வருகின்ற பாதிப்பாக வரப்பட வியாதி தாங்க இந்த செரிப்ரல் பால்சி என்று அழைக்கப்படுகிற பெருமூளை வாதம். இப்ப நம்ம சொல்ற அந்த பக்கவாதங்களா தான் வயசானவங்களுக்கு மூளைக்கு போற ஸ்ட்ரோக்னு சொல்றதுதான் பெரியவங்களுக்கு வர வாதங்கள். இது வந்து செரிப்ரல் பால்சினாவே குழந்தைகள் பிறந்த குழந்தைகள் ஏன்னா குழந்தை வயிற்றுல இருக்கும் போது அந்த வளரும் மூளையில வர பாதிப்புகளால் வரதான் செரிப்ரல் பால்சிங்க. பெரியவங்களுக்கு வர்றது வந்து அது மற்ற வாதம் சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரோக்னு சொல்றவங்க அதுதான் அந்த பெரியவருடைய வரக்கூடிய வாதம். இது வந்து செரிப்ரல் பால்சினாவே இது குழந்தையை பாதிக்கிற வியாதிங்க. அந்த குழந்தை வந்து பெரிய ஆளா வர வரை இருக்கும். அது நம்ம குழந்தைய பார்க்கும் போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க. பெரிய அந்த குழந்தை வளரும் போது பெரிய ஆளா இருக்கும் போது அந்த செரிப்ரல் பால்சியோட சிம்டம்ஸும் அது தொந்தரவுகள் அப்படியே இருக்குங்க.
ஐயா, இப்ப நமக்கு நிறைய மருத்துவ முறைகள் நிறைய வந்துருச்சு. மருத்துவத்துள்ள நிறைய ஆய்வுகள் வந்து நம்ம தொடர்ச்சியா இந்திய அளவுலயும் சரி உலக அளவுலயும் சரி பண்ணிக்கிட்டே வர்றோம். இந்த மருத்துவ ஆய்வுகள்னால இந்த பெருமூளைவாத நோய முழுமையா குணப்படுத்தக்கூடிய மருத்துவ முறைகள் ஏதாவது இருக்காங்க ஐயா?
இல்லைங்க, அட்லீஸ்ட் நம்ம முழுமைய குணப்படுத்த முடியாதுங்க. ஆனா அதனுடைய நோயின் தன்மையும் வீரத்தையும் நம்மளால கண்டிப்பா குறைக்க முடியும். எப்படின்னா குழந்தை பிறந்த உடனே நம்ம அதை வேர்லயே கண்டுபிடிச்சிடணுங்க. நம்ம குழந்தை நல்ல வியாதியின் தன்மையை நம்ம ஃபர்ஸ்டே கண்டுபிடிக்காம, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 வயசு 10 வயசுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த வியாதியின் தன்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மருத்துவர் கூட்டிட்டு போறோம் அப்படின்னா அந்த அதற்கு முன்பாகவே மூளை நல்லா டேமேஜ் ஆயிருக்குங்க. நம்ம எவ்வளவு சீக்கிரமாக அந்த வியாதியை நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அந்த அளவு அந்த வியாதியின் வீரியத்தன்மையை நம்மளால குறைக்க முடியுங்க மருத்துவ முறையை பொறுத்துங்க.
ஐயா, இன்னைக்கு இந்த பெருமூளை வாதம் குறித்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது, இன்னைக்கு நம்ம பெருமூளை வாத தினத்துல இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது பொதுமக்கள்கிட்ட இன்னைக்கு எந்த அளவுக்கு தெரியப்பட்டிருக்கு?
விழிப்புணர்வு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நான் முன்பு சொன்னது போல நம்ம நாட்டுல பிறக்கிற ஒவ்வொரு 1000 குழந்தைகள்ல 3 குழந்தைகள்ல இந்த பெருமூளை வாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம அன்றாட அனுபவத்துல பார்க்கும்போது முன்னாடி இருந்ததை விட இப்ப வந்து பெருமூளை வாதத்துடைய பற்றிய விழிப்புணர்வு வந்து இப்ப மேம்பட்டிருக்குங்க. மேலும் நவீன மருத்துவ வசதிகளால பெருமூளை வாதம் ஏற்படும் எண்ணிக்கையும் தற்போது குறைந்து கொண்டு வருகிறதுங்க. இருந்தாலும் முன்பு பெரும்பாலான பிரசவங்கள் வீட்டுல நடந்துச்சுங்க. ஆனா இப்போது வீட்டு பிரசவம் முழுவதுமாக தவிர்க்கப்பட்டுள்ளது. நல்ல மருத்துவ கண்காணிப்பு இருப்பதனால தற்போது இந்த எண்ணிக்கையும் குறைஞ்சு வருதுங்க. ஆனாலும் இன்னும் இதை பற்றிய விழிப்புணர்வு அதிகம் தேவைப்படுது. அந்த விழிப்புணர்வு இருந்துச்சுன்னா நம்ம அந்த வியாதி தன்மை முன்னாடியே இருக்கும் போது குழந்தைகள் அழைத்து வந்து விட்டால் நம்ம அந்த வியாதியின் வீரிய தன்மை நாங்க முன்பு கூறியது போல நன்றாக குறைக்க முடியும். நம்ம என்னென்ன மருத்துவமுறையில் இது கொடுக்கலான்ட்டு நான் சொல்லலாம் உங்களுக்கு. இதை பற்றி நம்ம மருத்துவமுறையில் எடுக்கும்போது இதுக்கு முக்கியமான மருத்துவமுறை பார்த்தீங்கன்னா, அந்த பிசியோதெரபி என்று அழைக்கப்படுகின்ற உடற்பயிற்சி சிகிச்சை, ஆக்குபேஷனல் தெரப்பின்னு சொல்ற நம்ம அன்றாட வாழ்வுக்கு தேவைப்பட வேண்டிய செயல்களை செய்வதற்கான பயிற்சி முறைகள், இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான பயிற்சி முறைகள். இது நம்ம இது குழந்தைகளுக்கு எவ்வளவு ஏர்லியா ஸ்டார்ட் பண்றோமோ அந்த அளவு குழந்தைகளுடைய செயல்திறன்கள் முன்னேற்றம் வரும். நம்ம ஃபர்ஸ்டே கண்டுபிடிக்காம பார்க்காம மருத்துவத்தை அழைச்சி செல்லாம ஒரு 10 வயசு ஆனதுக்கு அப்புறம் அந்த குழந்தை கூட்டிட்டு போகும்போது அந்த முன்னேற்றம் மிகவும் குறைவாக இருக்கும். ஆனா நம்ம ஏர்லியா கண்டுபிடிச்சிட்டு ஒரு 6 மந்த்ஸ் 1 இயர்லயே இந்த வியாதியை கண்டுபிடிச்சிட்டோம்னா, நம்ம முன்னாடி இருந்தே இந்த உடற்பயிற்சி திறனும் ஆக்குபேஷனல் தெரப்பி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பாக குழந்தையின் செயல்திறன் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். மருந்துகள் சில சமயம் உதவியாக இருப்பாரு. எக்ஸாம்பிள், இந்த தசை இருக்கிறதுக்கு சில மருந்துகள் கொடுக்கலாம். சில குழந்தைகளுக்கு நான் முன்பு கூறியது போல வலிப்பு வியாதி சேர்ந்து இருக்கும் போது வலிப்பு மருந்துகள் சமயம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வேற சில அறுவை சிகிச்சைகள் சில டைம் இந்த குழந்தைகள் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அந்த தசை இருக்கத்தால சில டைம் பாத்தீங்கன்னா கை கால் ரொம்ப மடங்குற மாதிரி கைகால் நீட்ட முடியாத குழந்தைகள்லாம் இருப்பாங்க. அது போன்ற குழந்தைகளுக்கு அந்த மருத்துவ மூலம் அந்த தசையுடைய இருக்கத்தை குறைக்க முடியுங்க.
ஐயா, இப்ப மூளை அப்படின்னு சொல்றப்ப இந்த பெருமூளை வாதம் அப்படிங்கிற நோய் குழந்தைகளை தாக்குது. அதே போல ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூளை காய்ச்சல் அப்படிங்கிற நோய் பரவிருக்கு. ஏதாவது ரொம்ப ஒரு நீங்க சொன்னது கூட ஒரு 1000 குழந்தைகளுக்கு ஒரு குழந்தை அல்லது 500 குழந்தைகளுக்கு ஒரு குழந்தைக்கு மூளை காய்ச்சல் அப்படிங்கிற நோய் வந்திருக்குது அப்படின்னு நிறைய நம்ம பத்திரிகைகளை பாக்குறோம். இப்ப இந்த மூளை காய்ச்சலும் பெருமூளை வாதம் இந்த 2 நோய்களும் வேறு வேறா இல்ல இரண்டுக்கும் ஏதாவது தொடர்புகள் இருக்காங்க ஐயா?
என்னன்னா மூளை காய்ச்சல் எந்த வயது வேணாலும் வரலாங்க, யாருக்கு வேணாலும் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நல்ல நார்மலா இருக்க குழந்தை, பிறக்கும் போது நார்மலா உள்ள குழந்தை, பெரிய ஆளாக வரவரை நார்மலா இருக்கும், 1 வயசு 2 வயசு வரை நார்மலா இருக்கும், 2 வயசுலயோ 3 வயசுலயோ குழந்தைக்கு மூளை காய்ச்சல் வரலாங்க. மூளை காய்ச்சல் வைரஸ் மூளை காய்ச்சலாக இருக்கலாம், இல்ல பாக்டீரியல் மூளை காய்ச்சலாக இருக்கலாம். அதுபோல் மூளை காய்ச்சல் வரும்போது அதனுடைய வீரியத்தன்மை பொறுத்து குழந்தையுடைய மூளை வளர்ச்சி சடனாக கண்டிப்பாக மதிய பாதி. இது வந்து மூளை காய்ச்சல் வந்து நார்மல் குழந்தைக்கும் வரலாம். செரிப்ரல் பாய்ச்சிங்கிற இந்த பெருமூளை தாக்கம் நான் முன்பு கூறியது போல மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டம் குறைவாக வருவதால் வருவதுதான் முக்கியமான காரணம். ஆனால் பிறந்த உடனே குழந்தை பிறந்த உடனே சில டைமே மூளை காய்ச்சல் வரலாங்க. அது மாதிரி குழந்தைகளுக்கு பிறவியிலிருந்து குழந்தையின் மூளைத்திறன் கம்மியாக இருக்கும். அது போன்ற குழந்தைகள் நம்ம செரிப்ரல் பாய்ச்சியாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் மூளை காய்ச்சல் என்பது பிறக்கும் பொழுது நார்மலாக உள்ள குழந்தைக்கும் வரலாம். ஆல்ரெடி செரிப்ரல் பாய்ச்சல் உள்ள குழந்தைகளுக்கு மூளை காய்ச்சல் வந்தால் மூளையின் செயல்திறன் இன்னும் மோசமடைய வாய்ப்பு உள்ளது. ஐயா,
ஐயா, இப்ப மூளை அப்படின்னு சொல்றப்ப அனைவருடைய நினைவுக்கு வரக்கூடியது இந்த நினைவாற்றல் அப்படின்னு சொல்றது. நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய பேசக்கூடிய அனைத்து தகவல்களையுமே நம்ம மூளையில தான் நினைவுல வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த பெருமூளை வாதம் வர்றதுனால மூளையில இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய அல்லது குழந்தைகளுடைய நினைவாற்றல் பாதிக்கப்படுறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்காங்க ஐயா?
கண்டிப்பாங்க. நான் முன்பு கூறியது போல மூளையினுடைய எந்த பகுதியை வேண்டுமானாலும் செரிப்ரல் பாய்ச்சி பாதிக்கலாம். சரிங்களா, இப்ப நம்ம மூளை நம்ம நினைவாற்றலுக்கு என்று மூளையில் ஒரு பகுதி உள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரல் லோப் என்று சொல்வாங்க. அந்த பகுதியில் மூளைக்கு ரத்த ஓட்டம் அடைபட்டு இருந்தால் குழந்தைகளுக்கு பிறக்கும் போதோ பிறத்த உடனேயோ அது போன்ற குழந்தைகளுக்கு நினைவாற்றல் மிகவும் பாதிப்பு மாதிரி இருக்கும். ஆனால் சில குழந்தைகளுக்கு அந்த நினைவாற்றக்கூடிய பகுதி நன்றாக இருக்கும். ஒன்லி கைகால் செயல் கைகால் செயலுக்கு தேவையான பகுதியில் மட்டும் அந்த வியாதியின் தன்மை பாதிச்சிருந்தால் அந்த குழந்தைகளுக்கு நினைவாற்றல் மற்ற குழந்தைகள் போல் நார்மலாக இருப்பார்கள். அதுல நல்ல படிக்கும் திறமை இருக்கும். ஆனால் அந்த குழந்தைகளுக்கு நடக்கவும் கைகளுடைய அசைவு மட்டும் கம்மியாக இருக்கும். மூளை வளர்ச்சி மற்ற குழந்தைகளை கம்பேர் பண்ணும்போது அதே அளவு கூட சில குழந்தைகள் இருக்கும். ஒன்றிய அந்த கைகளுடைய செயல் இழப்பு மட்டுமே அதிகமாக இருக்கும் சில குழந்தைகளுக்கு. அது மூளை எந்த இடத்தை பாதிக்கிறதோ அதை பொறுத்து அந்த வியாதியின் தன்மை வெளிப்படும். ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை. ஐயா,
இப்ப ஒருவருக்கு இந்த பெருமூளை வாதம் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல பயிற்சிகளின் மூலமாகவோ அல்லது மருந்துகளின் மூலமாகவோ படிப்படியா இந்த நோயிலிருந்து ஒரு நிவாரணியாகவோ அல்லது ஒரு முன்னேற்றமான ஒரு நோயை வந்து தாக்குதலிருந்து விடுபடுறதுக்கோ ஏதாவது பயிற்சிகள் மருத்துவ முறைகள் ஏதாவது இருக்காங்க ஐயா?
கண்டிப்பா இருக்குங்க. முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம எவ்வளவு ஏர்லியா எவ்வளவு முன்னாடியே நம்ம குழந்தைகளுக்கு இந்த செருப்பட தாக்கி இருக்காதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம முன்னேற்றத்தை கொடுக்க முடியுங்க. முன்பு கூறியது போல பிசியோதெரபி, உடற்பயிற்சி சிகிச்சை, ஆக்குபேஷன் தெரிஞ்சு அன்றாட வாழ்வுக்கு தேவைப்படுகின்ற செயல்களை செய்வதற்கான பயிற்சி மற்றும் சில மருந்துகள் தசை இருக்கத்திற்கு குறைப்பதற்கான சில மருந்துகள் தேவைப்பட்டால் அறுவை சிகிச்சை முறை இவை அனைத்தும் கண்டிப்பாக செருபல் பாய்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் செயல்திறனை கண்டிப்பாக அதிகப்படுத்துவதற்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். ஆனால் நம்ம எவ்வளவு சீக்கிரமா அந்த குழந்தைகளுக்கு நம்ம பயிற்சி கொண்டு வரமோ உரிய மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டு வரமோ அதே பொறுத்துதான் அவருடைய வீரியத்தன்மை குறைக்க முடியும்.
ஐயா, இன்றைய பெருமூளை வாத தினத்துல இந்த பெருமூளை வாதம் அப்படிங்கிற நோய் குறித்து பொதுமக்கள்கிட்ட எத்தகைய விழிப்புணர்வு இருக்குது? மருத்துவரா இந்த பொதுமக்களுக்கு இன்றைய தினத்துல நீங்க சொல்ல வரக்கூடிய விழிப்புணர்வு கருத்துக்கள் என்னங்கய்யா?
கண்டிப்பாங்க. நான் முன்பு கூறியது போல அந்த பெருமூளை வாதமானது குழந்தை கருவில் இருந்தோ இல்ல குழந்தை பிறந்த உடனேயோ குழந்தையின் மூளையுடைய பாதிப்பினால் வருகிறது. ஆகையால் ஒரு தாய் கருவுற்ற நேரத்தில் இருந்து குழந்தை பிறக்கும் வரை தாய்க்கு உரிய முறையான மருத்துவ கண்காணிப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் முக்கியம் ஐயா. பிறந்த ஆனதுல இருந்து நல்ல ஒரு மருத்துவருடைய கண்காணிப்பில் தாய் இருக்கும் வரையில் குழந்தைகளுக்கும் மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருக்கும் பொழுது இந்த வியாதியின் வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அது மட்டுமின்றி குழந்தை கருவாக இருக்கும் போது தாய்க்கு உரிய தடுப்பூசிகள், நல்ல சத்தான உணவு, நல்ல பழக்க வழக்கங்கள், முறையான மருத்துவ கண்காணிப்பு மற்றும் உரிய மருத்துவ கண்காணிப்புடன் கூடிய பிரசவம் ஆகியவை மட்டுமே இந்த நோயின் பரவலை குறைப்பதற்கான வழியாகும். அதே போல் குழந்தையின் இயக்க கோளாறுகள் வளர்ச்சியில் தாமதம் ஏற்பட்டால் பிறந்தவுடன் உடனடியாக மருத்துவரை அணுகுவதன் மூலம் இந்த நோயின் வீரியத்தன்மை கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியும் என்பதை நான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நமது பொதுகை நேயர்களுக்கு நான் வகித்துக் கொள்கிறேன் ஐயா.
ஐயா, இன்றைய உலக பெருமூளை வாத தினத்துல பெருமூளை வாதம் அப்படின்னா என்ன, இந்த பெருமூளை வாதம் ஏற்படுவதற்குண்டான அறிகுறிகள் என்ன, இந்த பெருமூளை வாதம் எந்தெந்த காரணிகளால ஏற்படுது, குழந்தைகளுக்கு அது எப்படி பரவுது, அதனுடைய நோய் தாக்கம் என்ன அப்படிங்கறது குறித்து மிக சிறப்பான மிக தெளிவான ஒரு விளக்க உரையை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
ரொம்ப நன்றிங்க ஐயா. புதுகை நேயர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி.
நேர்களே, இதுவரை பெருமூளை வாத நோய் பற்றிய அறிகுறிகளும் அதன் சிகிச்சை முறைகளையும் நமக்கு தெளிவாக வழங்கிய டாக்டர் K.S. ராஜா அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 63800077950 என்ற எண்களிலும் புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிடும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.